ගරු වෛද්‍ය සෙල්ල තම්බි තිලකනාදන් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් ලැබෙනවා.
කවරව සවකි තලමිදාංග උරුපිනර් අවර්ගලේ பணம் தூய்தாக்கள் திருத்த சட்ட மூலத்திலே இன்று உரையாற்றிட்டு நான் பெருமை அடைகின்றேன். காரணம், கடந்த காலத்திலே இலங்கையினுடைய பெருமளமான நிதி, இந்த நிதி தூய்தாக்கலின் மூலம் இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. அதேபோல இலங்கையிலே வாழுகின்ற 10% மக்களின் கையிலேதான் இலங்கை நாட்டினுடைய 90% பொருளாதாரமானது சிக்கி காணப்படுகின்றது. இங்கே இருக்கின்ற 90% மக்களினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டுமென்றால் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்து இலங்கையிலே வாழுகின்ற சாதாரண குடிமக்களும் நல்ல முறையிலே ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவ வேண்டுமென்றால் இவ்வாறான சட்டங்களை நாங்கள் உருவாக்கி அதன் மூலம் சட்ட ரீதியற்ற முறையிலேயே பணத்தை சேமிக்கின்ற, அதாவது போதை வஸ்து மூலமும் சட்ட ரீதியற்ற தொழில்களை மேற்கொள்வதன் மூலமும் சேர்த்து வைக்கப்படுகின்ற பணங்களை எமது சட்டத்தின் ஊடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு பெற்று எமது நாட்டினுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலையிலேயே முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலத்திலே வரி முறைமைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்களே ஒழிய வரி தளத்திலே எந்த விதமான மாற்றங்களையும் மேற்கொள்ளவில்லை. குறிப்பிட்டு சொல்ல போனால், 2002 இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலே 7% நிதி ஜிடிபியிலே 7% தான் வரி வருமானமாக பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதன்போது 3,2,454 நபர்கள் தான் வரியை செலுத்தியுள்ளார்கள். ஆனால் எமது அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்றியதன் பின்னர் குறிப்பிட்டு சொல்ல போனால், 2025 ஜிடிபியிலே 14.7% பங்களிப்பை எமது வரி வருமானமாக பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன்போது 14,50,000 நபர்கள் வரியை செலுத்தியுள்ளார்கள். காரணம், எமது அரசாங்கத்தினுடைய போக்கு, அதாவது வழங்கப்படுகின்ற இந்த வரி வருமானமானது மக்களுக்கு சென்றடைவதை கண்ணால் கண்டதன் பின்னர் தான் இவ்வாறு விரும்பி மக்கள் வரியை செலுத்துகின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல போனால், வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் விரும்பி, அதாவது கடந்த காலத்தின் போது இந்த வரி செலுத்துவதிலே பின்னடைவு, அதாவது விருப்பம் இல்லாமல் தமது வரியை செலுத்தினார்கள். ஆனால் வடக்கிலே வாழுகின்ற மக்கள் விரும்பி தங்களுடைய நிதியை பங்களிப்பு செய்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நிதி, அரசு நிதியானது சிறந்த முறையிலே மக்களுக்கு சென்றடைவதை காணக்கூடியதாக காணப்படுகின்றது. குறிப்பிட்டு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 1,400 பயனாளிகளுக்கு தலா 50% வீதம் வீடமைப்பு, அதாவது கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்கு, தித்வாயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த வீடுகள் அமைக்கப்படுகின்றன. கடந்த காலத்திலே இவ்வாறு வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளும் போது வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொண்ட நிதியின் மூலம்தான் இவ்வாறான வீடுகள் அமைக்கப்பட்டன. ஆனால் எமது இந்த அரசாங்கத்திலே உள்நாட்டிலே பெற்றுக்கொண்ட நிதியை பயன்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதையும் உட்கட்டுமான பணிகளையும் குறிப்பிட்டு சொல்லப்போனால், வீதி அமைப்பாக இருந்தாலும் சரி, வீடு அமைப்பாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் எமது நாட்டிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட வரிப்பணத்தின் மூலம்தான் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதையும் நான் குறிப்பிட்டு கூறுகின்றேன். அதேபோல் வட்டுவால் பணமானது எமது நாட்டிலிருந்து பெற்றப்பட்ட, மக்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த நிதியின் மூலம் முதன் முதலாக அந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த காலங்களிலே வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக் கொண்டுள்ள நிதியின் மூலம்தான் பாதைகளாகவும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, பாடசாலைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்ட கடன் மூலம் பெற்றுக்கொண்ட நிதி மூலம்தான் அமைக்கப்பட்டது. ஆனால் எமது ஆட்சியிலே உண்மையிலேயே குறுகிய காலத்திலே இந்த இவ்வாறான பெருமளவு அபிவிருத்திகளை மேற்கொண்டதன் மூலம் தற்போது இலங்கையிலே 1,70,00,000 பேர் டின் நம்பரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே 1,30,000 பேர், அதாவது டின் நம்பரை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பித்துள்ளார்கள். இதை பார்க்கும்போது இங்கே விளங்குகின்றது, இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள் எமது ஆட்சியிலே ஒரு நேர்மையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். இதன் காரணமாகத்தான் பெருமளவான மக்கள் நமது வரியை செலுத்துவதற்கு முன்னின்று வருகின்றார்கள். 2025 நமது மொத்த தேசிய உற்பத்தியானது 3.35 trillion காணப்பட்டது. ஆனால் கடந்த காலத்திலே அவ்வாறு இல்லை. இங்கே பார்க்கும்போது நமது மொத்த தேசிய உற்பத்தியும் அதிகரித்து செல்கின்றது, மக்களுடைய வாழ்வாதாரங்களும் சிறப்படைந்து செல்கின்றது. அதேபோல் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் எமது முறைசார் பொருளாதாரத்தை நாங்கள் ஊக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்திலே முறைசாரா பொருளாதாரமானது இலங்கையிலேயே பெரும்பாலாக காணப்பட்டது. இதன் மூலம் நேரடியாக பண கொடுக்கல் வாங்கல் மூலம் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொண்டதனால் இங்கே இருக்கின்ற அரசுக்கு செல்ல வேண்டிய வரிப்பணமானது செல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது நமது அரசாங்கத்திலே கொள்கையிலே உள்ளவாறு டிஜிட்டலைசேஷன் மூலம் இந்த நிதி கொடுக்கல் வாங்கலானது இலத்திரனியல் ரீதியிலே மேற்கொள்ளப்படுவதனால் அரசாங்கத்துக்கு செல்லக்கூடிய நிதியானது நேரான வழியிலே அரசாங்கத்தை செல்கின்றது. எதிர்வாலங்காலத்தில் இவ்வாறு நாங்கள் டிஜிட்டலைசேஷன் செய்வதன் மூலம் அரசுக்கு பெருமளவு நிதியை வரியினூடாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக குறிப்பிட்டு போனால் இந்தியா போன்ற நாட்டிலே கூட ஒரு தண்ணீர் போத்தலை பெற்றுக் கொள்வதென்றால் கூட டிஜிட்டல் மணி மூலம்தான் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் இங்கே இலங்கையை கடந்த காலத்திலே பல்வேறு வர்த்தக நிலையங்களிலே செல்லும் போது நாங்கள் கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ வழங்கும் போது அவர்கள் அந்த காட்டை விரும்புவதில்லை. அவ்வாறு காட்டை வழங்கினால் 3 அல்லது 4 நிதியை மேலதிகமாக வசூலிட்டார்கள். காரணம் அவர்கள் அந்த டாக்ஸை தாங்கள் வழங்காமல் வாடிக்கையாளர்களிருந்து பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இதன் மூலம் வரி ஏய்ப்பை அவர்கள் மேற்கொண்டுள்ள இவ்வாறான கருப்பு பணத்தை சேர்த்து அந்த நிதியை பண தூய்தாக்குதல் மூலம் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தினார்கள். ஆகவே எமது அரசாங்கத்திலே இவ்வாறு நிதி தூய்தாக்கலானது எதிர்வரும் காலத்தில் நடைபெறாது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல நேர்வரி, உண்மையிலே ஒரு நாட்டிலே நேர்வரி அதாவது டிரெக்ட் டாக்ஸ் தான் உண்மையிலே அதிகமாக காணப்பட வேண்டும். ஆனால் எமது நாட்டிலே 20% டிரெக்ட் டாக்ஸும் அதாவது நேர்வரியும் நேர்வரி 80% காணப்படுகின்றது. குறிப்பிட்டு சொல்ல போனால் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே 93% நேர்வரியும் மிகுதியாகவும் நேரில் வரியும் காணப்படுகின்றது. ஆகவே எமது நாட்டிலே நாங்கள் நேர்வரி அதிகரிப்பதன் மூலம் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக சிறந்த ஆரோக்கியமான நிலையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் பார்க்கும்போது உண்மையிலேயே எமது இளைய சமுதாயம் இவ்வாறு போதை வஸ்து ஏனைய சட்டவிரோத நிதி பயன்பாடுகளை கடந்த காலத்திலே பயன்படுத்தியதன் மூலம் எமது ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்தை நாங்கள் கடந்த காலத்திலே உருவாக்கினோம். ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி எமது சிறந்த ஒரு நாட்டையும் நிறந்த ஒரு பொருளாதாரத்தையும் உருவாக்கி எமது நாட்டை எதிர்காலத்திலே சிறந்த முறையிலே முன்னெடுத்துக் கொண்டு செல்வோம் என்று நான் கூறி எனது உரையை நான் நிறைவேற்றுகின்றேன். நன்றி.
ஸ்ருதி உபதுனான்ட்டா.